மாற்கு அத்தியாயம் 9. இயேசு அவர்களைப் பார்த்து, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதைப் பார்ப்பதற்கு முன்பு மரிப்பதில்லை என்று உண்மையாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார். இயேசு மறுரூபமடைதல். 6 நாட்களுக்குப் பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக்கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமடைந்தார். அவருடைய உடை உறைந்த மழையைப் போல பூமியிலே எந்த ஒரு நபராலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாக பிரகாசித்தது. அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவிற்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களைப் போடுவோம் என்றான். அவர்கள் மிகவும் பயந்திருந்தபடியால் தான் பேசுகிறது என்ன என்று தெரியாமல் இப்படிச் சொன்னான். அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் சொல்வதை கேளுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சப்தம் உண்டானது. உடனே அவர்கள் சுற்றிலும் பார்த்தபோது இயேசுவை தவிர வேறு யாரையும் பார்க்கவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை பார்த்து, மனிதகுமாரன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்கும் வரைக்கும் நீங்கள் பார்த்தவைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பது என்னவென்று அவர்கள் ஒருவரோடு ஒருவர் விசாரித்து அந்த வார்த்தையை தங்களுக்குள்ளே அடக்கிக் கொண்டு, எலியா முந்தி வரவேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று அவரிடம் கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, எலியா முதலில் வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது உண்மைத்தான். அல்லாமலும் மனிதகுமாரன் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறதே, அது எப்படி என்றார். ஆனாலும் எலியா வந்துவிட்டான். அவனை குறித்து எழுதியிருக்கிறபடி தங்களுக்கு விருப்பமானபடி அவனுக்கு செய்தார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு அசுத்த ஆவி பிடித்த வாலிபனை சுகப்படுத்தல். பின்பு அவர் சீடர்களிடம் வந்தபோது அவர்களை சுற்றி மக்கள் கூட்டம் நிற்கிறதையும் அவர்களோடு வேத பண்டிதர்கள் வாக்குவாதம் பண்ணுகிறதையும் பார்த்தார். மக்கள் கூட்டத்தினர் அவரை பார்த்தவுடன் அதிக ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவரை வாழ்த்தினார்கள். அவர் வேத பண்டிதர்களை பார்த்து, நீங்கள் இவர்களோடு எதை குறித்து வாக்குவாதம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது மக்கள் கூட்டத்தில் ஒருவன் அவரை பார்த்து, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரைத்தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீடர்களிடம் கேட்டேன், அவர்களால் முடியவில்லை என்றான். அவர் மறுமொழியாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடம் பொறுமையாக இருப்பேன்? அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவரை பார்த்த உடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரைத்தள்ளி புரண்டான். இயேசு அவனுடைய தகப்பனை பார்த்து, எவ்வளவு காலங்களாக இப்படி இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயதிலிருந்தே இப்படி இருக்கிறது. இவனை கொள்ளுவதற்காக அந்த ஆவி அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் தள்ளியது. நீர் ஏதாவது செய்ய முடியுமானால் எங்கள் மேல் மனமிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை பார்த்து, நீ விசுவாசித்தால் நடக்கும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் சாத்தியமாகும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மக்கள் கூட்டமாக ஓடி வருகிறத இயேசு பார்த்து அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு வெளியே போ, இனி இவனுக்குள் மீண்டும் போகக்கூடாது என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அந்த ஆவி சத்தமிட்டு அவனை அதிகமாக அலைக்கழித்து வெளியே போனது. அவன் மரித்து போனான் என்று மக்கள் சொல்லத்தக்கதாக மரித்தவன் போல கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். அவர் வீட்டிற்கு வந்தபொழுது அவருடைய சீடர்கள், அந்த ஆவியை துரத்திவிட எங்களால் ஏன் முடியவில்லை என்று அவரிடம் கேட்டார்கள். அதற்கு அவர், இந்த வகை பிசாசை ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் தவிர மற்ற எந்த விதத்திலும் துரத்த முடியாது என்றார். பின்பு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு கலிலேயாவை கடந்து போனார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று விரும்பினார். ஏனென்றால் மனிதகுமாரன் மனிதர்கள் கைகளில் ஒப்புக்கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீடர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லியிருந்தார். அவர்களோ அந்த வார்த்தையை புரிந்து கொள்ளவில்லை. அதை குறித்து அவரிடத்தில் கேட்கவும் பயந்தார்கள். யார் பெரியவன்? அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை பார்த்து, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள் வாக்குவாதம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களுக்குள் எவன் பெரியவன் என்று வழியில் வாக்குவாதம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 பேரையும் அழைத்து, யாராவது முதல்வனாக இருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் கீழானவனும் எல்லோருக்கும் ஊழியக்காரனுமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஒரு சிறுபிள்ளையை எடுத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி அதை அணைத்து கொண்டு, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அல்ல என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றார். நமக்கு விரோதமாக இல்லாதவன் நம்மோடு இருக்கிறான். அப்பொழுது யோவான் அவரை பார்த்து, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை பார்த்தோம், அவன் நம்மை பின்பற்றாதவன், எனவே நாங்கள் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, அவனை தடுக்க வேண்டாம், என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதாக என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். நமக்கு விரோதமாக இல்லாதவன் நம்மோடு இருக்கிறான். நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறதினாலே என் நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை பெறாமல் போவதில்லை என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இடறுதலுக்கு காரணமாகுதல். என்னிடம் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியவர்களில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் மாவரைக்கும் கல்லை கட்டி கடலில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாக இருக்கும். உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை வெட்டி போடு. நீ இரண்டு கைகள் உள்ளவனாக அணையாத அக்கினி உள்ள நரகத்திற்கு போவதை விட ஊனமுள்ளவனாக ஜீவனுக்குள் போவது உனக்கு நலமாக இருக்கும். அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அணையாமலும் இருக்கும். உன் கால் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை வெட்டி போடு. நீ இரண்டு கால்கள் உள்ளவனாக அணையாத அக்கினி உள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை விட கால்கள் நடக்க முடியாதவனாக ஜீவனுக்குள் செல்வது உனக்கு நலமாக இருக்கும். அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அணையாமலும் இருக்கும். உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ இரண்டு கண்கள் உள்ளவனாக அணையாத அக்கினி உள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணனாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்வது உனக்கு நலமாக இருக்கும். அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அணையாமலும் இருக்கும். எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனிதனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமில்லாமல் போனால் அதை எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாக இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாக இருங்கள் என்றார்.